ஒரு வருஷம் கழிச்சு நம்மளோட படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதோட சிங்கிள் இன்னைக்கு தை திருநாளாம் பொங்கலில் சாயங்காலம் 5:00 விடுறோன்ற போது ஊரே அப்படியே ஆர்ப்பரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை 5:00 ரிலீஸ் பண்ணிட்டு பஞ்சு மிட்டாய் கிட்ட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பாருடான்னு சொல்லி பார்த்தா அட ஆத்தா ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னத்தரமா இருந்திருக்கு, பச்சை சட்டை டுடேஸ் எபிசோட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு அடப்பாவைகளா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நம்ம இந்த வருஷத்துல வர சம லக்கு எல்லா திங்கக்கிழமையும் ஏதாவது ஒரு பண்டிகை ஆயிடுது. ஹாப்பி நியூ இயர் திங்கக்கிழமையில வந்தது, இப்ப பொங்கலும் திங்கக்கிழமையில வந்திருக்கு. எப்படி நியூ இயருக்கு எல்லாரும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லி ஆளாளுக்கு நம்மளே ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். அதுல நான் வேற வந்து என்ன சொல்றது, அதனால ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால அதுலயே நிறைய பேர் என்னை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ற ரெகுலரா கேட்கிற, எங்களுக்கு தெரியும் நீ போன வாரம் ஓபி அடிச்சு இதுமே இப்படி பண்ணாத அப்படின்னு சரி கண்டுபிடிச்சிட்டாங்களே நினைச்சிட்டு பொங்கலுக்கும் அதே பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வராம அதை ஒதுக்கிட்டு பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வாரம் ஏதாவது ஒன்னு நம்மளை நோக்கி தாக்கிய விஷயத்தை உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு கங்கணம் கட்டி கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிற ஆர்ஜே பாலாஜனோட ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்சை சட்டை நீ இப்ப என்ட்ரா இருக்கிறது பச்சை சட்டை வித் மீ ஆர்ஜே பாலாஜன். என்னாச்சு பொங்கலுக்கு? ஆனா பரவாயில்ல, இந்த வாட்டி கொஞ்சம் நூலிழையில தப்பி இந்த பொங்கல் வந்து திங்கக்கிழமை வந்து மாட்டிக்கிச்சு. சப்போஸ் பொங்கல் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிருந்தா கூட, இல்ல பொங்கல் சனிக்கிழமை மாட்டு பொங்கல் ஞாயிற்றுக்கிழமை, வெறும் காணும் பொங்கல் மட்டும்தான் திங்கக்கிழமை ஒரு நாள் ரீவோட போயிருக்கும். ஆனா திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னும் போது மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லை. அது என்னன்னே தெரியல, அந்த 3 லீவு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும். அதே மாதிரி தைப்பூசத்துக்கும் தமிழ்நாட்டில் லீவுன்னு இருக்கிறாங்களே, 25 வியாழக்கிழமை, 26 குடியரசு தினம் அன்னைக்கு லீவ், 27 சாட்டர்டே, 28 சண்டே, 4 வீக்கெண்ட். சோ இட்ஸ் எ லாங் வீக்கெண்ட். கண்டிப்பா குடும்பத்தோட நீங்க எல்லாம் எங்கயாவது போலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா, யூ நோ வேர் ஐ அம் கமிங், யா சிங்கப்பூர் சலூன், இட்ஸ் கமிங் ஃபார் யூ. இங்க பாருங்க, வெளில எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் உரிமையா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்த்து, ஓகே நீங்க பாக்கலன்னா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா உங்ககிட்ட சொல்லுவேன், டே ராஜா 25 படம் ரிலீஸ் ஆகுது, 1 கழிச்சு எனக்கே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா நான் எனக்கு இந்த மாதிரி படம் எழுத வராது, ஏன்னா பயங்கர கமர்ஷியலா, பயங்கர லவுடான எமோஷன், லவுடான காமெடி, ஒரு மாதிரி நிறைய பேர் படத்துல ஒரு 50-60 பேர் வந்துட்டு வந்துட்டு போவாங்க, அவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, என்ன பெருசா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு லைட்டா கஷ்டப்பட்டு நிறைய என்ன சொல்றது, இது நம்மளுக்கு வரவே இல்லையே, ஐயோ இப்படியாவது வர வைக்கணுமேனு சொல்லிட்டு நிறைய முட்டி மோதி ஒரு மாதிரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நாள் ஆச்சு, கடைசியா 25 வருது. சோ இப்போ நம்மள மாதிரி சாதாரண ஒரு பையன் படம் தான், ஓகேவா? நானெல்லாம் படிக்கும்போது 12th முடிச்சா இன்ஜினியரிங் அப்படி இருந்தது. அப்படி இருக்கும்போது இல்ல நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற பையன், அவன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகிறது முடிஞ்சுதா, அதுக்கு என்னெல்லாம் தடைகள் வந்தது, அந்த தடைகள் அவன் எப்படி உடை தெரிந்தான், அதுக்கப்புறம் அவன் ஆனானா இல்லையா அப்படின்றதை வெளித்திரையில் காண்கின்ற மாதிரி. சோ ஆண்டி அங்கிள் முடிஞ்சா நீங்களும் போங்க, வழக்கம் போல குடும்பத்தோட பார்க்கக்கூடிய யூ சர்டிபிகேட் படம் தான். ஓகே, விளம்பரம் முடி. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அதை பத்தி பேசினா கூட என்ன போக்கு போக்குற வாயிலே குத்துங்க, ஆனா உங்ககிட்ட உரிமையோட போய் பாருங்க அப்படி சொல்லுவேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்றேன், என்ன தெரியுமா, இது வந்து ஐயோ விளம்பரம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இதை சொல்லக்கூடாது, ஆனா இது விளம்பரம் கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம 4 ஊருக்கு ஷோ பண்ணும்போது அதோட கடைசியா அந்த சீசன் முடியும் போது ஒரு மீட் அண்ட் கிரீட் வச்சோம். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அதே நேரத்துல பயங்கரமான வருத்தம். என்னன்னா இந்த நார்த் இந்தியாலாம் இந்த மாதிரி இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் பெரிய பாட்காஸ்ட் எல்லாம் வந்து மீட் அண்ட் கிரீட் வைக்கும்போது 100-120 பேர் வருவாங்க அப்படின்னா நம்ம ஒரு 200, சரி எதுக்கு இருக்கட்டுமே ஒரு 400 பேர் உட்கார்ற மாதிரி 400 பேருக்கு சாப்பாடு எல்லாம் சொல்லி ஒரு ஆள் புக் பண்ணோம். பார்த்தா ஒரு 2,500-3,000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. அது வந்து என்னன்னா ஐயோ என்ன நிஜமாலே இவ்வளவு பேர் வந்தாங்களா அப்படின்ற ஒரு மன ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஆனந்த கண்ணீரை வரவழிச்சாலும் அத்தனை பேரையும் என்னால உள்ள அகாமடேட் பண்ண முடியல. நான் ஒத்துக்கிட்டாலும் அந்த ஹோட்டல்ல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்கன்றதுனால பாதி பேரை வெளில வந்து மீட் பண்ணி சாரிங்க தெரியாம என்னால மீட் பண்ண முடியலங்க, அடுத்த வாட்டி பெருசா வைக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். டே நீ வந்து அட ராஜா நீ வந்தல சாரிடா. ஆனா இப்போ வந்து 18 அதாவது இந்த பொங்கல் லீவ் முடிஞ்சோன்னா வியாழக்கிழமை காலையில 9:30 12:30 வரைக்கும் சத்தியம் தியேட்டர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னன்னா இந்த சிங்கப்பூர் சலூனோட ட்ரெய்லர் லான்ச், அந்த ஃபங்க்ஷன் நீங்க வரலாம், சேனோட கெஸ்டா. இது ஒரு 1,100 சீட் இருக்கிற தியேட்டர்ன்றதுனால இங்க இந்த சீட்டு ப்ராப்ளம் வராது. ஆனா சினிமா ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால எக்ஸ்க்ளூசிவா இந்த பச்சை சட்டை கேட்கறவங்களுக்கு மட்டும் இது கிடையாது, அந்த மீடியாலாம் முன்னாடி வந்திருக்கும். பட் ஆனா நான் அவங்களை வந்து ஸ்பெஷலா கூப்பிடுறேன், போன வாட்டியே வர முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓபன் டு யூ, யூ ஆர் மை ஸ்பெஷல் கெஸ்ட், கோட் வேர்ட் இட் இஸ் மீ ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற பாஸ்வேர்டை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது யாருக்குமே தெரியாது. நீங்க வந்து ஆர்ஜே பாலாஜி அப்படின்னாலே உங்களை உள்ள விடுவாங்க, இல்ல சும்மா ஏங்க ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாங்க அப்படின்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விடுவாங்க. சரியா, இது ஓபன் டு யூ, ஸ்பெஷல் இன்வைட் டு யூ, நீங்க வாங்க. இதை வந்து நான் இன்னும் வெளில சொல்ல, நாளைக்கு சாயங்காலம் இல்ல நாளைக்கு மத்தியானம் தான் இதை நான் வெளியே சொல்லுவேன். இது ஆனா பிரத்யேகமா உங்ககிட்ட சொல்லிட்டேன். 18 சத்தியம் தியேட்டர்ல காலைல 9:30 ஓகே, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லைன்றதுக்கு ஒரு 5 ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த வட்டம் என்ன தெரியுமா, அடுத்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேனே, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக சின்ன வயசில் இருந்த ஒரு பையன். அவன் ஃப்ரெண்டாக என்னோட எனிமையானே ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி உள்குத்து காரியங்களை நிறையா பண்ணுவான். அப்போ யோசிச்சு பார்க்கும்போது செம கடுப்பாக இருக்கும், அழுதுருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா லைட்டாக அப்படி சிரிப்பு வரும். அவனை மீட் பண்ணனா அவன் பண்ண காரியத்தெல்லாம் சொல்லி நான் சிரிக்கிறதுனா பரவாயில்ல, பெருந்தன்மையாக சிரிக்கிறான்னு சொல்லலாம். அவனும் சிரிக்கிறான், அது எனக்கு லைட்டாக இரிட்டேட் ஆச்சு. இருந்தாலும் அவன்கிட்ட அதை வெளியே முகத்துக்கு நிறைய சொல்லிட்டு நாங்கள் பேசினிருந்தோம். என்னென்னா ஃபஸ்ட்டு அவன் சின்ன வயசில் என்ன பண்ணான்னு சொல்கிறேன். நானும் அவனும் ஒரே ஸ்கூலு, வேறு வேறு கிளாஸு. அவன் வந்து நல்லா படிப்பான், நல்லா வந்து ஆய கலைகள் 64 அதில் ஒரு 24 அவனுக்கு நல்லா வரும். நம்ம ஒரு அளவுக்கு டீசென்ட், ஓகே சுமாராக படிப்பேன். இது எப்படின்னா நான் சொல்கிறது 10வது 9வது டைமில் சுமாராக படிப்பேன், டீசெண்ட். அதுக்கப்புறம் ஆய கலைகள் 64 நம்மளுக்கு ஒரு கலை ரெண்டு கலை வரும். அது என்ன அப்படின்னா எப்போது ஸ்டேஜில் போய் பாடுவேன், அந்த குரூப் சாங் தான். தனியாலாம் பாடினா ஸ்ருதி போயிடும், இல்லை தாளத்தை விட்டுருவேன்றதுனால குரூப்போட சேர்ந்து பாடுவேன், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நாடகத்தில் வந்து சைடில் ஒரு ரோல் கிடைக்கும், இப்படி தான். ஆனால் அவனுக்கு எல்லாமே வரும்ன்றதுனால பயங்கர பாப்புலர். ஒரு பாயிண்டில் எனக்கு இவனுக்கு கான்டாக்ட்லாம் கிடையாது, பக்கத்து செக்ஷனால பேசிக்கவும் மாட்டோம். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு பாயிண்டில் எங்கள் நட்பு நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்தது. அதுக்கு காரணம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சைக்கிளை அப்போ நான் புதுசாக வாங்கினேன், கேனன் பேரல் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க செம்மையாக இருக்கும்ப்பா, புல்லட் மாதிரி இருக்கும்ப்பா இந்த சைக்கிள்ன்ற மாதிரி. எனக்கு என் சைக்கிள் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் பிடிக்கும். ஸோ அவன் சைக்கிளை என்கிட்ட கொடுத்துட்டு என் சைக்கிள் அவன் ஓட்டுவான், அவன் சைக்கிள் நான் ஓட்டுவேன்ற மாதிரி மெல்லிய நட்பாக ஆரம்பிச்சது. ஒரு பாயிண்டில் நெருங்கிய நட்பாக போச்சு. எனக்கு அவன் கூட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பிடிக்கும். ஒன்று ஸ்கூல்லேயே ரொம்ப பாப்புலரான பையன், ரெண்டாவது என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டான், மூணாவது அவன் கூட போனால் எக் பஃபு வெஜ் பஃப் வாங்கி கொடுப்பான். டெய்லி அவங்ககிட்ட ஒரு பஃப் வாங்குற அளவு காசு. ஐயோ பலகார வீட்டு பையன் பப்பெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், பஃப் பாதாம் மில்க், அதில் வேற கடைசி பாதாம் பருப்பு எண்ணெயே குடிக்க வைப்பான். அந்த அளவுக்கு பாசக்கார ஒரு பையனா. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிதான், நான் லவ் பண்ணினேன் ஜி இப்படிலாம் சொல்லாது. ஆமாம், பாலிய காலத்தில் வேற என்ன வரும். இந்த கதைக்கு வந்து ஒரு பெரிய கிளை கதை இருக்கு. அதாவது ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க, என்ன பேர் வைக்கலாம், உமா ரமா அப்படி வச்சுக்கோங்களேன். உமா ரமா என்ன ரொம்ப பழைய பேராக இருக்கு. ஆமாம்ல, வேறு ஏதாவது மாடர்ன் நேமாக சொல்லுங்கள். சரி, உமா ராமாவே இருக்கட்டும். உமான்னு ஒரு பொண்ணு, ரமான்னு ஒரு பொண்ணு. இதில் உமான்ற பொண்ணு என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ். இன்ஃபேக்ட் உமா ராமா நான் மூணு பேரும் ஒரே கிளாஸ், இவன் தான் பக்கத்து கிளாஸ். இப்போ இந்த உமா ராமாவில் உமா வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். நான் தான் உமாவோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமை, அவளுக்கும் ஒரு பெருமை. நாங்கள் எப்போவுமே வந்து சாப்பிடுவோம், ஒன்னாவே சுத்துவோம். அவங்க வீட்டுக்கு நான் போவேன், என் வீட்டுக்கு அவ வருவா. இதுல ரமா யாருன்னா உமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப நீ அப்படின்னு இல்ல பொண்ணுங்கல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல், ஒரு பழக்கம். ஹாய் எப்படி இருக்க ரமா, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுற அளவுக்கு ஒரு இது இருந்தது. இப்ப இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, இந்த பையன் என் ஃப்ரெண்ட் ஆனால ஃப்ரெண்ட் ஆகி இப்ப என்னாச்சு, நாங்க நாலு பேரும் குவாட்ரிலேட்டரல் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நாலு பேரும் நாங்க ஒரு மல்லிகையே மல்லிகையேன்னு ஏப்ரல் மாதத்தில் அந்த கேங் இருக்கும்ல ஸ்ரீகாந்த், அது வந்து ஒரு திங் ஆஃப் த பாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. நாலு பேர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணா, உமாவை லவ் பண்ணா. உமாவை லவ் பண்றானா, என்னது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நேத்திக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச, இப்போதான் எங்க வாழ்க்கைக்குள்ள வந்த இவன் அதுக்குள்ள லவ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பொசசிவ் ஃபீலிங் ஆச்சு. சே என்னையா, நம்ம இவ்வளோ நாளாக இவங்க கூட பழகிறோம், இவன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு உமாவை இவன் டக்குன்னு வந்து லவ் பண்றானே, அப்போ ரமா அப்படின்னும் போது எனக்கு அவன் மேலே ஒரு லவ் வந்துருச்சு. அப்போ நான் ரமாவை லவ் பண்ணுறேன் நானே நினைச்சேன். இதெல்லாம் நியாயமா இருக்கான்னு கேட்காதீங்க, அந்த டைம்ல அது நியாயமா இருந்தது. அதனால ரமாவை லவ் பண்ணனா என்ன தெரியுமா ஆச்சரியம், ஒரு வாரம் 10 நாள்ல நான் வந்து ஒரு வாட்டி ரமாவுக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும்ன்றதை இன்டெரக்டாக சொல்கிறேன். உடனே அவன் என்ன சொன்னால், நீ வந்து மயிலாப்பூரில் சாய்பாபா கோயிலுக்கு வருவியானா. நான்லாம் போக மாட்டேன். இருந்தாலும் எஸ் எஸ் எவ்ரிடே சாய்பாபா கோயில் ஒன்லி ஐ கோ அண்ட் ஆல் அப்படின்னு. நாட் எவ்ரிடே, தேர்ஸ்டே வருவியா. ஓகே யா, தேர்ஸ்டே ஐ கம் அப்படின்ற. சாய்பாபா கோயில் போகிறேன். சாய்பாபா கோயில் போனால் அங்கேருந்து அவன் வீடு கொஞ்சம் தூரம், எங்கள் வீட்டில் எங்கள் ஸ்கூல் அப்போ மந்த வெளியில். ஸோ ரெண்டு பேரும் சைக்கிளை தள்ளுன்னு சாய்பாபா கோயிலுக்கு போகிறோம். சாய்பாபா கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி சைக்கிள்கள் தள்ளிட்டு அவன் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு வழியாக, வீட்டுக்குலாம் கூப்பிடல. நான் ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமாவோட அப்படி சைக்கிளில் போகிறேன். சைக்கிளில் போகும்போது ரமா சொன்னால், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஆனா எனக்கு ஐ நோ தட் யூ லைக் மீ, ஐ ஆல்சோ லைக் யூ. இளம் காதல் ஜோடிகளா சிட்டுக்களா எங்க போறதுன்னு தெரியாம சும்மாவது சைக்கிளை தள்ளிட்டு ரோட்டில் நடந்துட்டு இருப்போம். இப்படி எங்க காதல் வளர்ந்துட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு பாயிண்ட்ல என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அந்த உமா எனக்கு ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணி சொன்னா, அழுகுறா, ஏய் ஏன் அழுகுற, ஏன் அழுகுற ஃபோன்னா. உங்கள் வீட்டில் இருந்தா, அப்போ எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கும், எப்படின்னா 3 மாதம் இருக்கும். அப்புறம் நான் பயங்கரமாக யூஸ் பண்ணதுனால எங்கள் வீட்டில் கட் பண்ணிடுவாங்க, இல்லை பில்லு கட்டாமல் அது கட் ஆகிடும் தானாவே. அந்த மாதிரி அப்பப்போ லேண்ட்லைன் இருக்கும். இப்படி இருக்கிற டைமில் இந்த உமா வந்து எனக்கிட்ட அழுகுறா, என்னாச்சு உமா, உமா வாட் ஹேப்பன், ஒய் ஆர் யூ க்ரையிங் அண்ட் ஆல் அப்படி கேட்குறேன். ஏன்னா இங்கிலீஷ்லேயே நான் யூனோ லைக் இங்கிலீஷ் கான்வென்ட் கைஸ் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் கேட்குறேன். சொல்கிறேன், ஏ குணா இருக்காளடா குணா. ஆமாம் குணா இருக்கா. குணா என்ன பண்ண திரும்ப சண்டை போட்டியா? இல்லை, குணாவும் குணாவும் ரமாவும், குணாவும் ரமாவும், குணாவும் ரமாவும், குணாவும் ரமாவும்ன்ற. ஆமாண்டா, அவங்க ரெண்டு பேரும் என்னாச்சு சொல்லு சொல்லுன்ற. குணாவும் ரமாவும் கிஸ் பண்ணிட்டாங்கடா அப்படின்னா எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிருச்சு. அதாவது என் குணா, அதாவது என் க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான், ஏன் ரமா என்னோடய காதலின்னு சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்கும். அதாவது நான் அப்போது எனக்கு ஒரு இன்ஃபேச்சுவேஷன் க்ரஷ் இருந்த ஒரு சின்ன பையனோட, 11வது படிக்கிற பையனோட லவ்வராக இருந்த என்னோட ரமாவை என் ஃப்ரெண்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பாகி நான் இந்த பையன் கால் பண்ணுறேன் எனக்கு திருப்பி திருப்பி, டே டே ஃபோனை பண்ண, நீ ஃபோனே வேணா என்ன உன, ஏன்னா இந்த உமா என்கிட்ட சொல்லிட்டா ஃபோனை வைக்க போது, கேப்பாரு நான் குணா விட்டுறேன் நீ ரமா விட்டுரு, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்க, இவங்க கூட நம்ம இன்னும் பேசவே வேணாம், நம்ம பிரேக்அப் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், என் ஃப்ரெண்டு உமா சொல்லிட்டா அதான் கரெக்ட், நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எனக்கு ரமா ஃபோன் பண்ணுறா. ஏ பாலாஜி ப்ளீஸ் மை ஃபர்கிவ் மீ, நோ நோ யூ ஆர் நாட் அ கேர்ள் அட் ஆல், திஸ் இஸ் நாட் லவ், யூ ஆர் சீட்டிங் மீ அப்படிலாம் சொல்லி கத்தி ஃபோனெல்லாம் வச்சுட்டேன். அவள் மூணு நாள் ட்ரை பண்ணுறான், நாலு நாள் ட்ரை பண்ணுறான், நான் எடுக்கவே இல்லை இந்த குணா கிட்டி, நான் பேசவே இல்லை. இதுக்கு நடுவில் அனாதைக்கு ஆதரவு அனாதைன்ற மாதிரி நானும் உமாவும் அழுவோம். நம்ம ரெண்டு பேரும் இப்படி பண்ணி அவங்க என்ன, நம்ம இவங்க போய் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம இப்படி பண்ணியிருந்தா அவங்க இந்த உலகம் எப்படி இருந்திருக்கு, அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, சாக்கி கூ அப்படி பேசுகிறோம். இப்படிலாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த உமா எனக்கு கால் பண்ணுறான். நானும் ஃபோன் எடுத்தேன், சொல்லு உமா அப்படின்ற. உமா சொன்னா, குணா எனக்கு ஃபோன் பண்ணா, சி அவனை பற்றி ஏன் பேசுகிறேன் வச்சுட்டல்ல. இல்லைடா, அவன் தப்பை உணர்ந்துட்டான், அவன் அவனை நான் மன்னிச்சிட்டேன். என்ன ஏ உமா என்ன சொல்கிற நீ? ஆமாம் குணா பாவண்டா, அவன் தெரியாமல் பண்ணிட்டான், ஏஜ் ஃபேக்டரான்டா. அதான் எனக்கும் புரிஞ்சிடுச்சு, ஜஸ்ட் லைக் இட்ஸ் அ மிஸ்டேக், இட்ஸ் அ ஏஜ் ஃபேக்டர்னா எனக்கு புரிஞ்சுது, அதனால் நான் மன்னிச்சிட்டேன், நீயும் வந்து ரமாவை நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னா, அடியே உனக்காக ரமாயன் ரமா சமயம் எப்படி சொல்கிறது, அப்படி இருந்த காதலியே சரி என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு, ஆமாம் அவன் பண்ணது தப்பு, அதுக்கு தண்டனையாக அவங்களுக்கு பிரேக்கப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீ மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரமாவை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற, அதுக்குள்ளே ரமா வேற ஒரு பையனை லவ் பண்ண, இப்போ ரமாவும் போச்சு, இவன் வந்து குணாவோட திரும்பி சேர்ந்துட்டா. இப்படிப்பட்டவன் தான் அந்த குணா. அப்போ எனக்கு அந்த குணாவே பிடிக்காது, குணா ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டேடான்ற வெறியில் இருந்தனா. இதுக்கப்புறம் பல நாட்கள் நாட்கள் உருண்டோடிச்சு, காலங்கள் உருண்டோடிச்சு, இந்த ரமா ரமா சி உமாக்கும் இந்த குணாக்கும் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஸ்கூல்லாம் முடியும் போதே எப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் இவனும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற காலேஜ், பட் ஸ்டில் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவனை என்கிட்ட அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிடுச்சு, நாங்கள் யோசிச்சு பார்த்து சிரிப்போம், நான் என்ன இப்படி பண்ணிட்டடா ரே, ஓவரா நீ என்னை ஏமாத்திட்டல அப்படிலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இவன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடி கம்பெனியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேர்ந்தோன்னே ஒரு 3 to 4 months அந்த வேலை இருக்கும்போது சொன்னால், ரொம்ப நாள் ஆச்சுடா மீட் பண்ணி, மீட் பண்ணலாமா, அதனால மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசன்டாஸ்னு ஒன்று இருக்குல்ல அது அப்போ தான் பழையிருந்தோம், ஆஹா இஸ் திஸ் சென்னாயின்ற மாதிரி ஃபாரின் ரேஞ்சில் இருந்த ஒரு இடம். இப்போ இந்த அசன்டாஸுக்கு ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அப்பா என்னை பார்க்கும்போதே ஆச்சரியம், அங்கே தான் வேலை பண்ணுறான். அவன் வரும்போது கூட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தான், கூட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து, மச்சாண்டி இதானே நான் லவ் பண்ணுற பொண்ணு, இவ்வளோ தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, அப்படி பார்த்தா இந்த பொண்ணு பேர் அனிதான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தேன், பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு, ஆமாண்டா இங்கே சேர்ந்த ஒரு 2-3 weeks எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு, வி ஆர் வெரி சீரியஸ் அபவுட் இட் அண்ட் வி வாண்ட் கெட் மேரிட் அப்படின்னா, சூப்பர்ரா சூப்பர்ரா, இப்போ ஸ்கூலில் பண்ணதோ இல்லை காலேஜில் இருந்ததோ சின்ன வயசில் இருந்ததெல்லாம் ஞாபகம் வரும், சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சூப்பரா சூப்பரான்னாச்சு. இது வந்து எந்த இயர், ஒரு 2008 அந்த டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல அந்த டைமில் இருக்கும். இப்போ இவன் சொன்னோன்னே எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக மீட் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் மீட் பண்ணுவோம், நான் இந்த குணாவும். ஸோ அப்போ இந்த ரெகுலராக மீட் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி அவன் பண்ணதுலேயும், இன்ஃபேக்ட் அவன் வந்து ஒளிவு மறைவுலாம் எதுவுமே இல்லை, ஓப்பனாக பிஹேவ் பண்ணதை தெரிஞ்சுது. அவன் ஸ்கூலில் இருந்த மாதிரியே, சின்ன வயசில் இருந்த மாதிரியே, காலேஜில் இருந்த மாதிரியே தான் இருக்கான். இந்த அனிதா இருக்கால்ல, அவளை லவ் பண்ணுற டைம்லேயே இவன் வந்து நிறைய பேர் சைடில் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான், மெசேஜ் அனுப்புகிறான், அவங்க கூட வெளில போகிறான், அவங்க கூட வெளில போகிறதோ ஃப்ளர்ட் பண்ணுறதோ இந்த பொண்ணுக்கு தெரியாது. நான் கேட்குறேன், என்னடா இன்னும் அப்படியே பண்ணுறாடே, என்னடா அவங்களாம் வந்து பேசுகிறாங்க, நான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு, இருந்தாலும் அவங்க பேசுகிறாங்க, நான் எதுவுமே தப்பாக பேசலையே, அப்போ நீ தப்பாக பேசலன்னா நான் அவகிட்ட அந்த மெசேஜ்லாம் காட்டுவேன். அதை எப்படி காட்டுவாங்க? தேவையில்லாத பிரச்சனை, நீ ரொம்ப பெருசாக பண்ணாத, நீ இன்னும் பழமாவே இருக்க, நீ என்ன சும்மா இப்படியே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்டா அவ கூட இருந்த அந்த அத்தனை வருஷத்துலயும் நான் அவன் கூட லாஸ்டா பேசின வரைக்கும் இவன் வந்து சைட்ல வந்து யாராவது ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டே தான் இருப்பான். அவங்க கூட சீரியஸா ஹோப் கொடுக்குற மாதிரி, அதாவது கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்த பண்ணிட்டே இருப்பான். இப்படிதான் இருந்தான். இதுக்கு நடுவில் ஒரு 2018-19 நான் தான் அப்பதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அப்படியே வெளி உலகத்திலிருந்து கபால்னு ஒரு கட்டு, யார் கூடயும் தொடர்பில் கிடையாது, யார் கூடயும் பேசுறதே கிடையாது. நான் அப்படியே நான் பாட்டுக்கு என் உலகம், நான் எனக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் எனக்கு டைம் கொடுத்துக்க போறேன்னு ஓதினதுக்கப்புறம் இவன் கூடயும் கான்டாக்ட் போயிடுச்சு. அப்படி இருந்த அந்த குணாவை தான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் எவ்வளோ 4-5 வருஷம் ஆச்சா, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல என்கிட்ட நிஜமாலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கு. அந்த பாதாம் மில்க்ல கடைசி பாதாம் பருப்புலாம் யார் கொடுப்பா, அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதே வாஞ்சையோட நாங்கள் ரெண்டு பாஞ்சேன்னா நம்ம டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் தான் தம்பி, ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாசம் அந்த மாதிரி நாங்கள் மீட் பண்ணி கட்டிப்பிடிச்சு பேசி செம்ம ஜாலியாக சின்ன வயசுல இருந்த அந்த ரமா உமா கதையெல்லாம் சொல்லி சிரிச்சுன்னு இருக்கோம். அப்போ கேட்டேனா, ஏய் என்னடாச்சு அனிதா, எப்படி எனக்கு தெரியும் நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன், ஆனால் கான்டாக்டில் இருக்கே, எப்படி இருக்காவ அப்படின்றேன். டே அவளை பற்றி பேசாதடா, ஏமாத்திட்டடா வேணா. என்ன ஏமாத்திட்டானா? ஆமாண்டா, இவ்வளோ வருஷம் 9-10 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்புறம் திடீர்னு ஐ ஃபவுண்ட் அவுட் ஷி வாஸ் ஹேவிங் எ ரிலேஷன்ஷிப் வித் சம்படி எல்ஸ். புரியல எனக்கு, வேணா நீ தாண்டா பண்ணுவேண்ணா. இல்லடா, லாஸ்ட் அந்த கடைசி 1.5 வருஷம் ஒரு மாதிரி ட்ரபிள்டாகவே இருந்தது, எதுக்கு எடுத்தாலும் என்னை குறை சொல்லுவா, என் மேலே பழிய போடுவா, நான் தான் இப்படி பண்ணேன், நான் தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா தப்பையும் என் மேலே போட்டு என்னை கில்ட்லேயே வச்சிருப்பா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா, எனக்கு புரியவே இல்லை, ரீசனே தெரில, ரொம்ப பேடாக போயிட்டு இருந்தது. அப்புறம் தான் திடீர்னு ஒரு நாளைக்கு என்னால் அவள் ஃபோனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவள் வந்து வேற ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா. நாங்கள் போடுற சண்டை, நான் பண்ணுற தப்பு, நான் எந்த பொண்ணுக்கெல்லாம் இது மாதிரி மெசேஜ் அனுப்புகிறேன், நான் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்கிறா. நான் போய் கன்ஃபர்ம் பண்ணேன், ஆமாம் எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. சீப்ரா, சச்ச சீப் கேர்ள், எனக்கு அதை பிடிக்கவே இல்லை, அதான் அசிங்கப்படுத்தி விட்டேன், அவங்க வீட்டுக்கெலாம் சொல்லிட்டேன், உங்கள் பொண்ணு எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நாஸ்டியாக போச்சு. ஆனால் பிரேக்கப் ஆகிடுச்சிடா, நான் ஐம் ஹாப்பியாக மேரிட்ரா அப்படின்றான். ஆ சரிடா, ஓகேடா, சரிடா, அப்படி திருப்பி மீட் பண்ணலாம்டா, இந்த மாதிரி கேப் விட்டுறாதரா அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டான். பட் எனக்கு ஆனால் அவங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தது, கேட்க வரல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், பட் ஸ்டில் சரி அவங்க பர்சனல் விஷயம், கல்யாணம் வேறு அவனுக்கு ஆகிடுச்சு, நம்ம இது கேட்கணும். எனக்கு என்னென்னா, இப்போ வந்து இந்த பையன் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு வந்து அந்த 10-11 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இதே தான் பண்ணியிருந்தான். அவ கூட பேசிகிட்டு இருக்கிற, அவ கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிற அதே டைமில் கான்ஸ்டண்ட்டாக சைடில் வேறு யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டே இருந்தான். நான் கேட்பேன் அப்போ கூட பேசும்போதெல்லாம், உனக்கு அவ்வளோ பிடிக்கல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இல்லை, உனக்கு வந்து சஃபகேட்டிங்காக இருக்குது, இல்லை உனக்கு இது வந்து செட் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போயேன்டா. ஆனால் சே இல்லைடா, அப்படிலாம் கிடையாது, சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது பட் ஸ்டில் ஓகே தான், அப்போ ஏன் இதை பண்ணுறன்னா தெரில, அது அவங்களா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக ஹானஸ்ட்டாக இல்லாத ஒருத்தன் ஒரே ஒரு வாட்டி அந்த பொண்ணு வந்து இது மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சோடனே, இப்போ வந்து அவன் அதை பிரேக்கப் பண்ணிட்டு அவன் சீப்பு, அவள் இப்படி அவள் இப்படி, நான் நார்மலாக இந்த பசங்களுக்கு நான் சொல்கிறது எல்லா ஆண்களுக்குமே நம்ம பண்ணும்போது அது அசிங்கமாகவே இருக்காது, அதுக்கு 1000 காரணம், 1000 ஜஸ்டிஃபிகேஷன் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி ஏதாவது வந்து டிஸ்ஹானஸ்ட்டாக ஒரு ரிலேஷன். அதே விஷயத்தை நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோ, நம்ம பார்ட்னரோ, நம்ம ஒய்ஃபோ, நம்ம அந்த ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிறவங்க பண்ணால் நம்மளால் பொறுத்துக்கவே முடியல, அதை நம்ம எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அசிங்கமாக, ஏ உனக்கு அதுதான் நீ வேணும், இதான் நீ போடி அப்படின்ற மாதிரி, இது படத்தை பார்த்து வந்ததா இல்லை நம்ம மைண்டில் அவ்வளோ ஸ்டாக், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் அவள் அப்படி பண்ணக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஒன்று. இதில் ஐயோ அந்த பொண்ணு பண்ணது அப்போ கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு, டே ராஜா நீ கேட்குறேன்னா அந்த பொண்ணு பண்ணது கரெக்ட் கிடையாது, ஆனால் 15 வருஷமாக நான் பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக இப்படி தான் ஒரு பையன் 10வது, 8வது, 9வது படிக்கிறதுல இருக்கான்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு 10வதுலேருந்து அப்படின்னா இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கிற ஒரு பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் 10 வருஷத்தில் அதே மாதிரி ஏமாற்றுதல் பண்ணுவேன், ஒரே ஒரு வாட்டி பண்ணும்போது அசிசமாக திட்டேன், வீட்டிலலாம் மாட்டி விட்டேன், அவ்வளோதான், அவளை காலி பண்ணிட்டு தான் வெளில வந்தேன், இப்படி பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி அவள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிக்கலன்னு வேற ஒரு பையன்கிட்ட சொல்லி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் ஆறுதல் தேடினா அப்படின்றதான் இவனோட வேர்ஷன். இதில் என்னென்னா, இந்த பையனுக்கு பிடிக்கலையோ அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையோ எங்கேயோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம செட் ஆகலை, இதில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன், நம்மளுக்கு பீஸாக இருக்க முடியல, இது எங்கேயோ கரெக்டான டைரெக்ஷனில் போகல, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சரே இல்லை, தெரியாமல் அவசரமாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்தோம், ஆனால் ஆக்சுவலாக பழகும்போது தெரியுது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இல்லை, அப்படிலாம் எந்த மாதிரி இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் அதை சொல்லிடுறது கஷ்டம்தான், பயங்கர ஈஸியாக மூஞ்சிக்கு நேரம் போய் சொல்லிடுங்க அப்படின்னா சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சோண்டு ஆனஸ்ட்டாக அங்கே இருந்தோம், இல்லைப்பா இது செட் ஆகலை, நான் இதுலேருந்து எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரில, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, இல்லை வேறு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ விஷயம் விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். இது வந்து அடுத்தவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இன்னொரு ஆளுக்கு மட்டும் இல்லை. நான் சொல்கிறது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ஏமாத்துறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பண்ணுற துரோகம் ஏன் இப்படி பண்ணுற அப்படிலாம் நான் அது ஒண்டி சொல்லலை. நம்மளுக்கே நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணுறோம், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்காதே. நம்ம எந்த மூஞ்சியை வச்சுட்டு ஃபேஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு எல்லா டைமும் குற்ற உணர்ச்சி தான் இருக்கும், கில்ட்டு தான் இருக்கும், ரிக்ரெட் தான் இருக்கும். நம்மளால் கண்ணை பார்த்தே பேச முடியாது. ஒரு பாயிண்ட்ல இவ்வளோ குற்ற உணர்ச்சி, இவ்வளோ ரிக்ரெட், இவ்வளோ கில்ட்டோட நம்மளால் யாரையுமே, அதாவது அந்த குறிப்பாக அந்த பொண்ணையோ பையனையோ பார்த்து பேச முடியலன்னா தூக்கி எல்லா பழியும் தூக்கி அவங்க மேலே போடுவோம். நீ தான் பண்ண, நீ தான் பண்ண, நீ தான் பண்ண, நம்மளோட குற்றத்தை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர பெருசா. ஸோ நிம்மதியே இல்லாமல் பொய் சொல்லி மறைஞ்சு பயந்து 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 ஒரே நேரத்தில் வந்து இந்த மாதிரி சீட் பண்ணுறதோ, இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதோ, மூணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு ஒன்று பிடிக்கல சாரி. இப்போ நிறைய நம்ம ஊரில் சொல்லுவாங்க மேற்கத்திய கலாச்சாரம் படி டிவோர்ஸ் ஆகுது, இங்கே எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாத்தையும் தாண்டி அட்லீஸ்ட் எனக்கு அதுலேயாவது ஒரு ஆனஸ்ட் இருக்க மாதிரி தோணும். ரெண்டு பேர் பார்க்குறாங்க லிவிங் டுகெதராக இருக்காங்களாம், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பண்ணிக்கிறாங்க, இல்லை செட் ஆகல டிவோர்ஸ் ஓகே எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு போனால் அது கூட இருக்கிற டைமில் உண்மையாக இருந்தாலே போதுமே. ஒரு பொண்ணோடையோ ஒரு பையனோடையோ இருக்கும் அந்த டைமில் உண்மையாக இருக்கும் அப்படின்னா அந்த டைமில் உண்மையாகவே இருந்து தொலைப்போமே. அதுக்கப்புறம் இல்லாமல் மறைஞ்சு திரிஞ்சு இப்படிலாம் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளுக்கு நம்மளை நினச்சா அசிங்கமாக இருக்குது. நம்மளுக்கு இதையே வேறு ஒருத்தர் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஹர்ட் ஆகுது. அதையும் ஒரு பொண்ணு அதை ஒரு பையனுக்கு பண்ணிடுறா அப்படின்னா அந்த பையன் அவளை எவ்வளோ பெரிய கொடுமை கொடுங்கோ, ஏய் காலம் ஃபுல்லாக நீ இப்படி தாண்டே இருந்த குணா அப்படின்னா அவனுக்கு அது தெரில. ஏ நான் போல அந்த ஒரு ஃபீல் அவன் சொல்லலை என்கிட்ட, ஆனால் அவன் பேசினது எல்லாத்துலேயுமே அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த சீட் பண்ணுறது, வெளில சொல்ல முடியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொருத்தர் நம்மளுக்கு பிடிக்கிறது அப்படின்றதுலாம் அவங்கவுங்க லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன் பற்றி. அப்படி நடந்தாலே நம்ம கெட்டவங்க, நீங்கள் மோசமானவங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, அதுக்குள்ளே நான் போகவே விரும்பல. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இது மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நேரத்தில் நம்மளுக்கு ரெண்டு பேரை பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்குமே நடக்காது, நம்மளுக்கு தான் நடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய பேருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் அவங்களோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஆல் இட் டேக்ஸ் இஸ் தட் ஒன் பிட் ஆஃப் ஹானஸ்டி, ஒரே ஒரு நிமிஷம் உண்மையாக அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட போய் நமக்குள்ளே செட் ஆகலை, இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கும் இவ்வளோ அசௌகரியங்கள், இவ்வளோ ஒரு மாதிரி அவமானங்கள் கூணி குறுகி போய் மனசுக்குள்ளே நம்மளே நம்மளுக்கு பிடிக்காம இப்படி இருக்கமே என்றைக்கு மாட்டிக்க போகிறோன்ற திக் 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 ஃபீலிங்கில் இருக்கிறது கரெக்டாக. இந்த குணா வந்து 10 வருஷமாக அந்த பொண்ணுகிட்ட அப்படி தான் இருந்தான். அவளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஃபோனில் மெசேஜையும் டெலிட் பண்ணிட்டு போவான். திடீர்னு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவான். பட் அந்த பொண்ணு அதே விஷயத்தை திருப்பி பண்ணியிருக்கா ஒரே ஒரு வாட்டி அவனோட வேர்ஷன்லேயே. இவ்வளோ பண்ணவன், அவன் 4 வாட்டி பண்ணியிருந்தானா அந்த 4 வாட்டி 50 வாட்டின்னு சொல்கிறவன், அவனோட வேர்ஷன்லேயே ஒரு பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லைனா இவன் பண்ணுற டார்ச்சர்லாம் அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காளோ, அது அவனுக்கு வந்து பயங்கர இதுவாக இருந்தது. இப்போ ரெண்டு பேருக்குமே அது இதுதானே, இல்லைம்மா எனக்கு உன்னை பிடிக்கல செட் ஆகலனோ, இல்லை அந்த பொண்ணுக்கு இல்லை நீ நிறைய என்னை ஏமாத்திருக்க, நிறைய பேரோட நீ ஃப்ளர்ட் பண்ணியிருக்க, இல்லை கூடவே சைகை வண்டினிசா போய் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு உன் கூட எந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், ஐ டோன்ட் லைக் யூ எனிமோர், ஐ லைக் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவ்வளோ அவ்வளோ தான் ஃபேஸ் பண்ணிக்க வேணாம்ல. கொஞ்சோண்டு கஷ்டம்தான், தைரியத்தை வர வழிச்சிக்கிட்டு நேர்மையாக கொஞ்சம் ஹானஸ்ட்டாக ஒரு இன்டெகிரிட்டியோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மற்ற அது கூட அது இல்லாமல் இருக்கும்போது வர எல்லா விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். தம்பிடே யாரையா பிடிச்சிருக்கு அப்படின்னா செம்மையாக லவ் பண்ணு, பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லிவிடு, எதுக்கு போய் சொல்லணும், எதுக்கு மறைஞ்சு மறைஞ்சு பின்னாடி போயிட்டப்பா இவர் காலை செம்ம டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தயவு செஞ்சு இருக்காது ஓகேவா. சொல்லு வாயை திறந்து அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் சண்டை நடக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கு நிம்மதியாக தான் இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். நம்ம யாரையும் ஏமாத்தில் போய் சொல்ல மறைஞ்சு வாழணும் அவசியம் இல்லை, ஃபோனில் இருக்கிற மெசேஜ் டெலிட் பண்ணணும்னு கிடையாதுன்னு. ஓகே நான் இப்போ அப்படியே நவுந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்கறதுக்குள்ள 18ஆம் தேதி சத்யம் தியேட்டரில் முடிஞ்சால் இங்கே வந்தீங்கன்னா நம்ம அங்கே ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்லை. அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குறீங்களோ உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் செமையாக பார்த்துக்கோங்க, கௌரவமாக மரியாதையாக அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே அதை நினச்சா சந்தோஷமாக ஃபீல் ஆகும், அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே இது பால செய்யும் டாடா பா பாய் அண்ட் டூ டேக் வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஓகே.